எழுந்தருளிகிறவரே, எங்கள் மத்திரே உலாவி வருகிறவரே, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்தே ஆறுதல் அடைகின்றோ, அமைதி பெறுகின்றோ. இந்த வாழ்வு நிலையற்றது பாருங்க, இந்த வாழ்வு மாயானது பாருங்க. ஒரு நொடி பொழுதுல என்ன நடக்குமென்று சொல்லி தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இதில் தேவன் நமக்கு பலனாயிருக்கிறார், அவர் எங்கள் நம்பிக்கையாயிருக்கிறார், அவர் எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறார். மாயை மாயை மாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் காண்பது எல்லாமே மாயை பாருங்க. எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும், எல்லாம் ஒரு நாள் எங்களை விட்டு விட்டு கடந்து சென்று விடும். ஆனால் மாறாத ஒருவர் இருக்கிறார், மாயில்லாத ஒருவர் இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். அவர்தான் எங்கள் ஆண்டவர். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரமப்பா. உம்முடைய இன்ப பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சபையிலே உலாவி வருவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுகிறவராயிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு நல்லவராகவே இருக்கிறார், ஆமென். அவர் மாறாத தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் இன்றைக்கு அல்ல, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் நீதிமொழிகள் முதலாவது அதிகாரம். நீதிமொழிகள் முதலாவது அதிகாரம் 22 வசனத்திலிருந்து வாசிங்கள். நீதிமொழிகள் முதலாவது அதிகாரம் 22 வசனத்திலிருந்து வாசிங்கள்.
சேதைகளே, நீங்கள் சேதமே விரும்புவதும், நிந்தனைக்காரரே, நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து தொள்ளுதலை ஒருத்தீர்கள்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசணும்னு சொல்லி இருதயத்தோடு நாம் இருந்தால் தேவன் எங்களோடு ஏதாவது ஒன்று பேசுவார் பாரு. நாம் வந்திருக்கிறது நோக்கம் எல்லாம் ஆண்டவர் என்னோடு ஒரு வார்த்தை பேசணும், அது போதும் இல்லையா? அது போதும் இல்லையா? அன்னைக்கு 1000 பேர் நமக்கு ஆறுதல் சொல்லலாம், ஆலோசனை கொடுக்கலாம், ஆனால் தேவன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அது போதுமானதாக இருக்கிறது இல்லையா? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? தேவன் நம்மளை கடிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். எல்லாருக்கும் தேவனை எப்படி தெரியுமோ, அவர் அன்புள்ளவர், ஆறுதல் சொல்லுகிறவர், அவர் எங்களை குணமாக்குகிறவர் என்று சொல்லியே நாம் பார்த்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் எங்களை கடிந்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். வேதத்தில் என்னவிடத்திலே நாங்கள் பார்க்கிற, அவர் நேசிக்கிறவர்களை அவர் சிச்சிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நேசிக்கிறவர்களுக்கு அவர் சிச்சைகளை உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் இங்கே நீங்க பாத்தீங்கன்னா, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க, திரும்புங்க. எங்கே ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிற பொழுது அவர் பக்கமாக சாய்ந்து கொள்ளுங்கப்பா. கடிந்து கொள்ளுகிறவர்கள் பக்கமாக எவரும் சாய்ந்து கொள்வது கிடையாது. சிறு பிள்ளைகளை நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, தாய் தகப்பன் கடிந்து கொள்ளுகிற பொழுது அதை அவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள், அதற்கு முரண்பாக இருப்பார்கள், அதை விரும்பாத தன்மையை அவர்கள் காண்பித்துக் கொள்வார்கள். ஏன் என்று சொல்லி சொன்னால், அது நல்லதல்ல. ஒருவரை கடிந்து கொள்ளுவது அது ஏற்றது அல்ல, அது விருப்பம் கிடையாது. என்னை ஒருவர் கடிந்து கொண்டால்
எனக்கு அதுல விருப்பம் இல்லை. ஆனால் தேவன் இங்க என்ன சொல்லுகிறார், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கப்பா, திரும்புங்க, என் பக்கமாக வாங்க, நான் சொல்லுகிறதை செய்யுங்க என்று சொல்லி இங்கே நீதிமொழிகள்ல எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, கடிந்து கொள்ளுதல் என்று சொன்னால் என்ன? தேவன் கடிந்து கொள்ளுகிறார், கடிந்து கொள்ளுகிறார், கடிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு சில வார்த்தைகளை நாம் பார்ப்போம். கடிந்து கொள்ளுதல் என்று சொன்னால் என்ன? நான் விரும்புகிறது ஒன்றை தேவன் விரும்பாவிட்டால் அதை செய்யாத என்று சொல்லி அதை அவர் திரும்ப திரும்ப சொல்லி அதை பிரஷ் பண்ணுவது, அது ஒரு கடிந்து கொள்ளுதலாக. பிள்ளைகள் அநேக காரியத்தை செய்ய விரும்புவார்கள், தாய் தகப்பன் செய்யாது என்று சொல்வார்கள், அதற்கு பெயர் என்ன? கடிந்து கொள்ளுதல். ஆகவே தேவன் நம்மளை கடிந்து கொள்ளுகிற பொழுது அதன் பக்கமாய் திரும்புங்கள், அதற்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை நடத்துங்கள், அதற்கு நேராய் நம்மளை நடத்தி கொள்ள வேண்டும். ஆகையினாலே என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இன்னைக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிற பொழுது, இன்னைக்கு நான் பார்க்கிற சில வார்த்தைகளை நான் பார்க்க விரும்புகிறேன். தேவன் என்னோடு பேசுகிறார் என்ற அறிவும் உணர்வும் இருந்தால் அந்த வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிச்சினால், அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்கிற பொழுது ஜனங்கள் மனதிலே குட்டுண்டு என்ன செய்தாங்களாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, அங்கீகரிச்சாங்க. அந்த நாட்கள் திரும்பவும் வர வேண்டும். பாருங்க, எப்படி தெரியுமா? பிரசங்கம் பண்ணுகிற பொழுது இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய, ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்தறிய வேண்டும். ஆண்டவரை இதற்கு நீ ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லி ஒப்புக் கொடுக்கிற நாட்கள் புதாக்களுக்கு மாத்திரமல்ல விசுவாசிகளுக்கும் வர வேண்டும், தேவனை அறிந்தவர்களுக்கும் வர வேண்டும். இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், நாம் எல்லாம் கட்டு தேறிவிட்டோம் சொல்லி நடந்து கொள்ளுகிறோம். எல்லாம் கட்டு தேறிவிட்டோம். வனாந்திரத்தில் இஷ்டவெல் ஜனங்கள் சாப்பிட்டு மூக்கால வந்தது பாருங்க. அப்படி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம், வார்த்தைகளை வாசித்து 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 எல்லாம் தேறிவிட்டோம் பாருங்க. அப்படி நாம் நினைத்து நடந்துகிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க, ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க. கடிந்து கொள்ளுதல் என்று சொல்லிச்சுனால் விருப்பம் இல்லாத, அதாவது நாம் விரும்பி செய்கிற ஒன்றை தேவ பார்வையிலே அவன் விரும்பவில்லை சொன்னால் அதை செய்யாது என்று சொல்வது கடிந்து கொள்ளுதலாக. இன்றைக்கு நீங்க உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குடிக்கிறவர்களை பார்த்து நாம் என்ன சொல்லுகிறோம், குடியாது, ஏன் அது உன் குடும்பத்தையே அழித்து விடும். போய்க்கிறவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறோம், ஐயா நீ அப்படி செய்யாத, ஏன் அது உன் உடம்புக்கு கூடாது என்று சொல்லி நாம் சொல்லிவிடுகிறோம். ஏன் சொல்லி அது நம்மளை அழித்து விடும் என்று சொல்லி அது கடிந்து கொள்ளுதலாகும். அதை செய்யாத என்று சொல்லுவது எல்லாருக்கும் அதுல விருப்பம் இருக்காது பாருங்க, அதை அங்கீகரித்துக் கொள்ள மாட்டார்கள் பாருங்க. அதே மாதிரி தேவன் நமக்கு சொல்லுகிறது என்னவெனில், ஐயா நான் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பு, இதோ என் ஆவியை உனக்கு நான் அருளுவேன். எங்க திரும்புகிற பொழுது தேவன் தன்னுடைய ஆவியினாலே நம்மளை என்ன செய்வாராம், ஊட்டி நிறைப்பாராம். பாருங்க, எப்பொழுது தேவன் பக்கமாய் நாம் திரும்புகிற பொழுது, ஆண்டவர் பக்கமாய் நாம் திரும்பாத பொழுது தேவன் நம்மளை ஆவியினால் நிறைப்பது என்பது எப்படி? அதுவும் உன்னதமான தேவனுடைய பிரசன்னம், அதுவும் பரிசுத்த ஆவியானவர், அவர் நமக்குள்ளே வருவது என்று சொன்னால் நாம் அவர் பக்கமாக திரும்ப வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமே. என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன், எப்பொழுது நீங்க என் பக்கமாக திரும்புகிற பொழுது, நீங்க தேவன் பக்கமாக சாகிற பொழுது தேவன் தன்னுடைய வார்த்தைகளை என்ன செய்வாராம், தெரிவிப்பாராம். இன்றைக்கு தேவன் நமக்கு வார்த்தைகளை அனுப்புகிறது இல்லைன்னு சொல்லி நினைக்கிறோம், தேவன் எங்களோடு பேசுகிறார் சொல்லி நினைக்கிறோம். இன்னைக்கு ஏற்ற வேளையிலே தேவன் வார்த்தைகளை அனுப்புறேன், ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, நான் வார்த்தைகளை அனுப்புறேன் ஆனா நீ என் பக்கமாக திரும்பு. இதுவரைக்கும் தேவன் நமக்கு சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி இருக்கிறோமா? இதுவரைக்கும் தேவனங்களுக்கு சொல்லித்தர மாதிரியே நாம் நடந்து கொள்ளுகிறோமா? அல்லாவிட்டால் தேவன் இதுவரைக்கும் எங்களை கடிந்து கொண்டதே கிடையாதா? அல்லாவிட்டால் தேவன் இதுவரைக்கும் எங்களை எச்சரித்ததே கிடையாதா? அப்படியானால் நாம் இதுவரைக்கும் செய்தது எல்லாமே சரியாக இருக்க வேண்டும், எல்லாம் சரியாக இருக்க வேண்டும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு நான் என்ன செய்வேன், தெரிவிப்பேப்பா. அடுத்த வசனத்தை வாசிங்க.
நான் கூப்பிட்டு நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை.
நான் கூப்பிட்டோ நீங்க என்ன செய்யறீங்க, கேட்க மாட்டேன்றீங்களேப்பா. என்னிடத்திலே வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நான் கூப்பிடுகிற பொழுது நீங்க கேட்காம இருக்கிறது போல, நீங்கள் கூப்பிடுகிற பொழுதும் நான் கேட்காம இருப்பேன். ஆண்டவர் நீதி உள்ளவர்ப்பா. நீ கூப்பிடுகிற பொழுது நான் கேட்காம இருப்பேப்பா. எப்பொழுது? எப்பொழுது? நான் கூப்பிடுகிற பொழுது நீ கேட்கிற இல்லையே. விழுந்து விழுந்து ஆண்டவர் சொல்லுகிற சாரியத்தை நாம் திரும்ப திரும்ப செய்கிறோம். விழுந்து விழுந்து சொல்லுகிற காரியத்தை வேணான்ற சில பேருக்கு மனச்சாட்சி நமக்கு உறுத்தி உறுத்தி உறுத்தினாலும் நாம் அதை செய்து கொள்ளும். நான் கூப்பிட்டு நீங்க என்ன செய்ய கேட்காது இருக்கிறீங்கப்பா. நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் கிடையாது. ஆண்டவர் அவருடைய கரத்தை நீட்டி கவனிக்கிறதுக்கு ஒருவனுமே கிடையாது. கடிந்து கொள்ளுதல் என்பது எல்லாருக்கும் விருப்பமானது கிடையாது, ஆனால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானது. நாம் கடிந்து கொள்ளப்பட வேண்டும், தேவனால் நாம் கடிந்து கொள்ளப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கை சரியான விதத்திலே கொண்டு நடத்தப்படுவதற்கு, நம்முடைய வாழ்க்கை சரியான கோட்டிலே போவதற்கு நாம் கடிந்து கொள்ளப்பட வேண்டியவர்கள் என்பதை நாம் மறுத்துவிடக் கூடாது. 25வது வசனத்தை வாசிங்கள்.
என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள்.
என் ஆலோசனைகளை என்ன செய்கிறீர்கள்? தள்ளி விடுகிறீங்கப்பா. கர்த்தரிடத்தில் இருந்து வருகிற ஆலோசனை எல்லாம் நமக்கு ஏற்றதாக இருக்காது. நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா விருப்பம்? நாம விரும்புகிறது ஆலோசனையாக வர வேண்டும். இதுதான் எல்லாருடைய விருப்பம். என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு எது விருப்பமோ அது ஆலோசனையாக வேண்டும், அது ஆலோசனையாக வர வேண்டும். இப்ப ஒருவர் ஆலோசனை வந்து கொடுக்க வந்தால் என்ன, நான் எதை கருத்தில் கொள்ளணும் அதுதான் ஆலோசனையாக வர வேண்டும். மாறி வந்து விட்டால் அது தவறாகிவிடும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தள்ளி விடுகிறீர்கள். ஐயா, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நேரத்திலையும் ஆலோசனை இன்பமாக இருக்காது, ஏற்றதாக இருக்காது, ரம்யமாக அது இருக்காது, விரும்பப்படத்தக்கதாக இருக்காது. ஆனால் அந்த நேரத்திலையும் அந்த ஆலோசனைகளை கை கொள்ளுவது நமக்கு மேன்மையானது. நான் அடிக்கடி பிரசங்கித்திருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு சில முடிவுகள், இன்றைக்கு சில பதில்கள் நமக்கு நன்மையை கொண்டு வராது இருக்கிறது போல இருந்தாலும் அது நாளைக்கு நன்மையை கொண்டு வரும் என்பதை அதில் கவனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது இன்றைக்கு நமக்கு தெரியாது. அநேக இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கிற காரியம் அநேகம் புரியாது, ஆனா அது நாளைக்கு அவர்களுக்கு பலனை கொடுக்குமே, நாளைக்கு அவர்களுக்கு அது ஆசீர்வாதத்தை கொடுக்குமே, நாளைக்கு அவர்களுக்கு அது நன்மையை கொண்டு வருமே. ஆகையினாலே இன்றைக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனைகள் நமக்கு அது ஏற்றவைகளாக இல்லாவிட்டாலும் அதை கை கொள்ளுவது நமக்கு மேன்மை. அது ஆசீர்வாதத்தை பின்பாக கொண்டு வந்து சேர்க்கும், அது நமக்கு நன்மையை கொண்டு வரும். இன்றைக்கு அது கஷ்டம்தான். நம்முடைய வாழ்க்கையிலே கூட, நாம் கூட கடந்து வருகிற நாட்கள்லே, கடந்து வந்த நாட்கள்லே நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆலோசனைகளையும் கை கொண்டது கிடையாது. இப்படி செய் என்று சொல்லுகிற பொழுது அவைகள் எல்லாம் கை கொண்டது கிடையாது. நம்முடைய பார்வையில எது சரியாக இருக்கிறதோ அதை செய்து விடுவோம், ஆனால் பின்பாக அதை குறித்து கவலைப்படுவதும் நாம் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. தேவனிடத்தில் இருந்து வருகிற ஆலோசனை எல்லாம் நமக்கு ஏற்றதாக இருக்காது என்பதை நன்றி அறிந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் என்ன, எல்லாரும் நாம் நினைக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் சரியான நேரத்திலே சரியான விருப்பமான இன்பமான ஆலோசனை தருவார், அதுதான் ஆலோசனை என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். வெறுக்கிறது வேதத்தில் பின்னிக்கு சில வார்த்தைகள் பின்ன ஆலோசனை சொல்லி கடிந்து கொள்ளுகிறவர்களை வெறுப்பது ஈஸியான காரியம் பாருங்க, வெறுத்து விடுவோம் பாருங்க. அவர் அந்த ஆலோசனை சரியில்லை, அவர் சொன்ன காரியங்கள் எனக்கு பிடிக்கல, அதனால அவரும் சரியில்லை, ஆலோசனையும் சரியில்லை, ஆலோசனை கொடுத்தவரும் சரியில்லை. ஏ ஆலோசனை எனக்கு ஏற்றதாக இல்லை, என் காரியத்துக்கு அது சரியானதாக இல்லை, அதனால என்ன சொல்லுகிறோம், ஆலோசனை சரியில்லை, ஆலோசனை கொடுத்தவரும் சரியில்லை, அது தேவனிடத்தில் இருந்தும் வரவும் இல்லை என்று சொல்லிவிடுவோம். ஏனென்று சொல்லி சொன்னால், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கிற அறிவு என்ன தெரியுமா, தேவனிடத்தில் இருந்து வருகிற ஆலோசனை எல்லாம் நான் நினைக்கிற மாதிரி வரும், எனக்கு ஏற்ற மாதிரி வரும், எனக்கு விருப்பமான மாதிரி வரும் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் விருப்பமான மாதிரி வருகிற ஆலோசனைகளை தள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் என் ஆலோசனைகளை என்ன செய்தீர்கள், தள்ளிவிட்டீங்கப்பா. ஆலோசனை கேட்பதற்கு முதியவர்களை நாடுவார்கள், அனுபவம் பெற்றவர்களை நாடுவார்கள், தேவ மனிதர்களை நாடுவார்கள், போதகர்களை நாடுவார்கள். ஏன், அவரிடத்தில் இருந்து நமக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும். ஆனா ஆலோசனை நமக்கு ஏற்றதாக இல்லை என்று சொல்லி சொன்னால் ஆலோசனையை நாம் என்ன செய்து விடுகிறோம், தள்ளிவிடுகிறோம், வேணாம் இந்த ஆலோசனை, இந்த பதில், இந்த காரியம் நல்லதல்ல, அதனாலே அதை எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்க திரும்புங்கப்பா, நீங்க திரும்புங்கப்பா. இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் நின்று கொண்டு நாம் சொல்ல முடியாது, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக எல்லாம் சரியா இருக்கிறேன், ஆண்டவரே நீர் எனக்கு சொல்லித்தர வேண்டியது ஒன்றுமே இல்லை, எல்லா இடத்துல இருக்கிறது சொல்லி நாம் சொல்ல முடியாது. ஆகையினாலே தேவன் கிறிஸ்துவானவர் வரும் வரைக்கும் நம்மளை அவர் கடிந்து கொண்டுதான் இருப்பார், அவருடைய வருகை வரும் வரைக்கும் நம்மளை அவர் சரிப்படுத்திக் கொண்டுதான் இருப்பார், அதற்கு நம்மளை விட்டுக் கொடுத்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். பேதுரு ஒரு இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொண்டான். எனக்கு அது அது இன்னைக்கு நான் வாசித்த பொழுது கொஞ்சம் ஆச்சரியப்பட்ட என்ன தெரியுமா, பேதுருவை அழைத்தது அவர், பேதுருவை நடத்தியது அவர், பேதுருக்கு போதித்தது அவர். ஆனால் கடைசியில வந்து பேதுரு என்ன செய்தான் தெரியுமா, இயேசுவை கடிந்து கொண்டான். என்ன தெரியுமா, உமக்கு சிலுவை மரணம் வரக்கூடாதுன்னு சொல்லி. நல்ல காரியம், நானும் அதைத்தான் செய்திருப்பேன். ஏன், ஆண்டவர் கொண்டு வரக்கூடாது, ஆண்டவருக்கு ஒரு காரியம் வரக்கூடாது இல்லையா, அதனால அது சரியில்லை என்று சொல்லி நானும் பேதுருடைய சைட்ல தான் நின்றுப்பேன். போய் பேதுரு நீ சொல்றது சரியப்பா. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா திருப்பி செய்தாரு, பேதுருவை கடிந்து கொண்டார். அதை எப்படி கடிந்து கொண்டார் தெரியுமா, ஆஹா அருமையான கடிந்து கொள்ளுதல் இல்லையா, அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லி ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன் தேவனோடு இருந்தவனை பார்த்து கடிந்து கொள்றார். எனக்கு ஆச்சரியமும் ஆச்சரியம், இன்னைக்கு நார்மலாகவே ஒரு மனுஷனை கடிந்து கொள்ள முடியல, இன்னைக்கு நார்மலாகவே ஒரு சில காரியங்களை சொல்ல முடியல. ஆனா இயேசு பேதுருவை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா, ஆப்பாலே போ சாத்தானே. ஆவிக்குரிய நான் என்ன கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அவர் ஆவிக்குரிய மனுஷன்ப்பா, ஒரு ஊழியக்காரன் இல்லையா, சரியானது தானே அவன் சொன்னான், எங்கட மைண்ட் அப்படித்தான் வேலை செய்யும் பாருங்க, அவன் சரியானது தானே செய்தான், இயேசுவுக்கு சிலுவை மரணம் வரக்கூடாது. ஆனால் இயேசுவோ உன்னதமான தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தபடியினால் அவர் சித்தத்தின் மீது கருத்தாக இருந்தார். நாம எல்லாம் சித்தத்தின் மீது கருத்தாக இருக்கிறது இல்லையே, நாங்க நம்ம காரியத்துல நம்ம கிசத்துல நம்ம இதுல தான் இருப்போம். ஆனா தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது, அது என்ன, அதை குறித்து யோசிப்பது கிடையாது இல்லையா. ஆனா இயேசு அருமையானது இல்லையா, எனக்கு பக்கத்துல இருந்து இப்படி யாராவது சொன்னா, அப்பாடா ஒரு ஆள் எனக்கு பக்கத்துல நின்று எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லி அதை சந்தோஷமாவது பட்டிருப்பேன் இல்லையா. ஆனா பேதுரு பார்த்துச்சுன்னா அப்பாலே போய் சாத்தானு சொல்லி இல்லையா, கடிந்து கொள்ளுதல் எவ்வளவு கார தூரம் சொல்லி தெரியுதா, கடிந்து கொள்ளுதல் லேசானது கிடையாது, அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது கிடையாது. கடிந்து கொள்ளுதல் அப்பா அம்மாவில இருந்து எல்லாரும் கடிந்து கொள்ளுறது, பிள்ளைகிட்ட கேட்டீங்கன்னா புரியவே புரியாது, அட சாக்லேட் சாப்பிடாது என்று கடிந்து கொள்றது கூட அவங்களுக்கு புரியாது வழங்குறதா. ஆகையினாலே கடிந்து கொள்ளுதலை தள்ளிவிடாதிருங்க, ஆலோசனைகளை தள்ளிவிடாதிருங்க. 26வது வசனம் வாசிங்க, 26.
ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம்
பண்ணுவேன்.
ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன்.
ஆகையால் நானும் உங்களை ஆபத்து காலத்தில் என்ன செய்வேன், நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்பொழுது ஆகடியம் பண்ணுவேன். ஏன் நீங்க நான் கடிந்து கொள்ளுகிற பொழுது அதை நீங்க கேட்கல, நான் உங்களுக்கு ஆலோசனை சொன்ன பொழுதும் நீங்க அதை கேட்கல, அவை வார்த்தைகளை வெளிப்பட்ட பொழுது அதைக்கும் நீங்க கீழ்ப்படியல. இவைகளை எல்லாம் என்ன செய்தீர்கள், நீங்கள் தள்ளிவிட்டீர்கள். எல்லாவற்றையும் தள்ளிவிடுகிறோம், தேவனிடத்திலிருந்து வருகிறவைகளை தள்ளிவிடுகிறோம், தேவ வார்த்தைகளை தள்ளிவிடுகிறோம். அதனால ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா, ஆகியா நானும் உங்கள் ஆபத்தில் உங்களை ஆகடியம் பண்ணி விடுவேன் பாருங்க, நானும் உங்களை தள்ளி விடுவேன் பாருங்க, நானும் உங்களை நியாயம் விசாரிப்பேன் பாருங்க. ஏன், என் வார்த்தைகள் வருகிற பொழுது நீங்கள் தள்ளிவிட்டீர்கள், கேளாமல் போனீர்கள் பாருங்க. ஒரு சிலர் சொல்லுகிற வார்த்தைகளையே நம்மளால கை கொள்ள முடியல, ஆனால் வேதத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளை, சில வார்த்தைகள் கஷ்டமாக இருந்தாலும் தேவன வார்த்தைகளை கை கொள்ள கற்றுக்கொள்ளுங்கப்பா. நாம வாழுகிறது, நாம் ஆலயத்துக்கு வருவது, நாம ஓடுகிறது எல்லாம் என்னத்துக்கு தெரியுமா, இந்த கண்ணாடியில நம்மட முகத்தை பார்த்து நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தவே ஒழிய வேற எதுக்கும் கிடையாது. இது ஒரு கண்ணாடி, இது என் வாழ்க்கையை சரியாக வடிவு பார்ப்பதுன்னா இதுதான். இதை தூக்கி பிடித்து வைத்து நான் பார்த்து முடிச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை அப்படியே காட்டி கொடுக்கும் பாருங்க. நாம இன்னைக்கு எக்ஸ்ரே எடுத்து தான் உள்ளுக்கு இருக்கிற அவயவங்களை எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. உள்ளுக்கு இருக்கிற அவயவங்களை இதை வைத்து நாம் பார்க்க முடியும். இதை நீங்கள் வாசிக்கிற பொழுது எல்லாம் காட்டி கொடுக்கும், என்ன பிரச்சனை என்பதை எல்லாம் கற்றுக் கொடுக்கும் பாருங்க. இன்னைக்கு கவலை என்ன தெரியுமா, அநேக கதை புத்தகங்களை வாசித்து முடித்தவர்களுக்கு இந்த வேதத்தை ஒரு தடவை வாசித்து முடிக்க முடியாமல் இருக்கிறது. அநேக கதை புத்தகங்களை வாசித்து கதையிலேயே வாழ்க்கைகளை முடிக்கிறவர்களுக்கு ஒரு தடவை இந்த வேதத்தை வாசிக்க முடியாமல் இருக்கிறது. ஏன் தெரியுமா, இரண்டாவது சை தட்டினுடனே அது வேலை செய்ய தொடங்கி விடுகிறது. நீ செய்கிறது சரியில்லை, நீ போறது சரியில்லை, நீ சாப்பிடுறது சரியில்லைன்னு சொல்லி அது போட்டு பிசைய வேணாண்டு மூடி வைத்துட்டு படுத்து விடுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 27.
நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன்.
நீங்கள் பயப்படும் காரியம் புயல் போல வருமப்பா. என்னத்துக்கு யா பயப்படுறீங்க, என்னத்துக்கு பயப்படுறீங்க? பயம் வந்து தேவ சாயல் கிடையாது பாருங்க. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது, நீ பயப்படும் காரியம் உனக்கு புயல் போல வரும்பா, புயல் போல வரும். தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அப்படி நீ பயப்பட்டா இந்த காரியம் சீக்கிரத்தில் வரும். அதுலயும் தேவன் என்ன செய்வா தெரியுமா, நம்மளை ஆகடியும் பண்ணி விடுவாராம். ஏன், அவருடைய வார்த்தையை நீங்கள் தள்ளிவிட்டீர்கள், அவருடைய வார்த்தையை நீங்கள் புறக்கணித்தீர்கள், அவருடைய வார்த்தையை நீங்கள் தள்ளிவிட்டீர்கள். அதனால என்ன நடக்கிறது, தேவனும் நம்மளுக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் வருகிற பொழுது எங்களை தள்ளிவிடுகிறார் பாரு. எதையும் தள்ளிவிடுங்க, ஆனா தேவ வார்த்தைகளை தள்ளிவிடாதீங்க. தேவ வார்த்தை புறப்பட்டு வருகிற பொழுது திறந்துள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. இதை குறித்து நான் முதல்ல பிரசங்கித்திருந்தேன். தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணிக்கிற பொழுது தேவனை புறக்கணித்ததுக்கு சரி. தேவனை இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, தேவனுடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டார்கள், கேளாமல் போனார்கள், அதன்படி நடக்காமல் போனார்கள். அதனாலே தான் இஸ்ரவேலர் வனாந்திர வழியினாலே இத்தனை வருஷங்கள் கடந்து வர வேண்டியதாய் போய்விட்டது. தேவ வார்த்தைகளை தள்ளிவிடாதீர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்கள்.
அப்பொழுது அவர்கள் என்ன நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன், அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள்.
வேதத்தில் என்ன ஒரு வசனம் சொல்ல, அதிகாலையிலே தேடுகிறவன் கர்த்தரை என்ன செய்வானாம், கண்டடைவான். அதிகாலையிலே தேடுகிற மனுஷன் கர்த்தரை கண்டடைவான். ஆனால் தேவன் கடிந்து கொள்ளுங்கிறதை தள்ளிவிட்டு, தேவ வசனத்தை தள்ளிவிட்டு, தேவ ஆலோசனைகளை தள்ளிவிட்டு கர்த்தரை தேடுகிறவன் காண முடியாது தேவனை. என் ஆலோசனைகளை அவர்கள் விரும்பவில்லை. என் கடிந்து கொள்ளதிலே எல்லாம் அசட்டை பண்ணினார்கள்.
இன்னைக்கு ஒரு சில மனிதர்கள் கடிந்து கொள்றதையும் ஒரு சிலர் அசட்டை பண்ணுகிறதையும் நான் பார்த்திருக்கிறேன் இல்லையா? ஒரு சிரிப்பிலே அசட்டை பண்ணி விடுவார்கள், படிவான சிரிப்பொன்று சிரித்து விடுவார்கள். அந்த மனுஷன் நல்லதை நினைத்து, இன்னைக்கு என்ன பிரச்சனை, அநேக காரியங்களை நல்மனதோடு நல்மனம் பொருந்தி நல்ல காரியங்களை சரிப்படுத்துகிற பொழுது அநேகருக்கு அதுவைகள் நகைப்பாக இருக்கிறது.
என் ஆலோசனைகளை அவர்கள் விரும்பவில்லையேப்பா.
இன்னைக்கு எங்களுக்கு ஆலோசனைகள் விரும்புகிறது இல்லை, மற்றவர்கள் கொண்டு தருகிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை,
கசக்குது, மறந்து மாதிரி இருக்குது, கை கொள்ள முடியல.
அடுத்தது என்ன தெரியுமா சொல்லுவார்கள், ஆலோசனை கொடுக்கிறவர் ஆறன்றதை குறித்து யோசனை இல்லையா? என் சூழ்நிலைக்கும் என் காரியத்திற்கும் ஒரு ஆலோசனை சரியாக இருக்குன்னு சொன்னா அதை எடுத்து யோசனைப்படுத்திக் கொள்ளப்பா,
அது நல்லது. தேவன் யாரிடத்திலிருந்து ஆலோசனை அனுப்புவார்னு சொல்லி நமக்கு தெரியாது, அது எவரிடத்திலிருந்தும் வரும், ஆனால் அது ஏற்றதாக இருக்க. என் ஆலோசனைகளை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணுகிறாங்கப்பா, அசட்டை பண்ணுகிறாங்க, அசட்டை பண்ணி விடுகிறோம். ஒரு மனிதன் ஒரு மனிதனை அசட்டை பண்ணுகிறதே தாங்க முடியல, எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. ஒரு வயதுக்கு மூத்தவர், ஒரு வயது மூத்த மனிதர்கள் அவர்களை அசட்டை பண்ணுகிறோம், அதையே சகிக்க முடியாது. ஆனால் கட்டரையே நாம் அசட்டை பண்ணி விடுகிறோம், தேவனையே நாம் அசட்டை பண்ணி விடுகிறோம். நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் என்ன செய்கிறது, கட்டரை அசட்டை பண்ணி விடுகிறோம், தேவனை நாம் தள்ளி விடுகிறோம். வேணா அண்டவரே, வேணா எங்களுக்கு உன்னுடைய ஆலோசனை வேணாம், கடிந்து கொள்ளுதல் வேணாம். வாசிங்கள், ஆகையால்
ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான்.
எனக்கு செவி கொடுக்கிறவன், தேவனுக்கு செவி கொடுக்கிற ஒரு மனுஷன் ஆபத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பாரு, நான் கடந்த 2 கிழமைக்கு முதல்ல பிரசங்கித்தேன், பாருங்க, இது ஒரு மாயான உலகம், இதுல நமக்கு அடுத்த நேரம் என்ன நடக்குன்னு சொல்லி நமக்கே தெரியாது. நாம பிளான் பண்ணுகிறோம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து, பல பிளானிங்கள் இருக்கிறது இல்லையா, 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 65, 70 வருஷம்னு சொல்லி நாம பிளான் பண்ணி கொள்ளுகிறோம். ஆனால் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்னமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான்னு சொல்லி நான் பார்க்கிறேன். பாருங்க, தேவனுக்கு பயப்படுங்கப்பா, யாருக்கு பயப்படாதிருந்தாலும் தேவனுக்கு பயப்படுங்க. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் செய்கிற காரியங்களை குறித்து கவனம் உள்ளவனாயிருப்பானே, அவன் காரியத்தை குறித்து சிந்தித்து செயல்படுவானே. ஏன், தேவன் பார்த்துக்கொண்டு இருக்கிறான், ஆண்டவர் என்னை பார்த்துக் கொண்டு இருக்கிறார், என் நடக்கைகள், என் பேச்சுக்கள் எல்லாவற்றிலையும் தேவன் என்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய துணிவும் தைரியமும் என்ன தெரியுமா, என்னை எவரும் பார்க்கவில்லை, என்னை யாரும் பார்க்கவில்லை, என்னை எவரும் பார்க்கவில்லை, நான் அப்படியே போயிட்டே இருப்பேன். பாரு, தேவனுடைய 7 கண்களும் பூமி எங்கும் உலாவி வருகிறது சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய 7 கண்களும் உலாவி வருகிறது, என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? திருப்பிக் கொள்ளுங்கள், நீதிமொழிகள் 5:11 வாசியுங்கள்.
முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலே என் மனம் அலட்சியம் பண்ணினதே.
ஐயோ, நான் போதகத்தை நான் வெறுத்தேன், கடிந்து கொள்ளுதலே என் மனம்
அலட்சியம்
பண்ணிட்டது. ஐயோ என்கிற வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை கிடையாது. நம்முடைய இலங்கை தேசத்திலிருந்து வந்தவருக்கு தெரியும், ஐயோ என்கிற வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை கிடையாது. அது ஒரு ஆபத்தின் தருணத்திலே, ஒரு சஞ்சனமான நேரத்திலே அந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்வார்கள் இல்லையா, அது ரம்யமானது கிடையாது. ஆனா இங்கே நாம் பார்க்கிறோம் என்ன தெரியும், ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேன். அநேகருக்கு அநேக பிரசங்கம் பிடிப்பது கிடையாது, அநேக செய்தி பிடிக்காது, தேவ வார்த்தைகள் சிலது சொன்னா அது பிடிக்காது, அது எங்களுக்கு சரியாக இல்லை, ரம்யமாக இருக்கல. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வதி ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க அது மாத்திரம் நமக்கு பிடிக்கும். பாருங்க, ஆனால் இங்க என்ன சொல்லுகிறது வார்த்தை, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேன்.
தேவ வார்த்தைகளை மாத்திரம் ஒருவரும் ஒரு நாளும் தள்ளி விட்டுறாதீங்க பாருங்க. அதை ரொம்ப நேசிங்க, அது கசந்தாலும் நேசிங்க, அது கச்சாலும் நேசிங்க.
அது நமக்கு வாழ்வை உண்டு பண்ணும், அது நமக்கு வாழ்வை கெடுக்கும். கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது.
அலட்சியம் பண்றதுன்றது லேசான காரியம் கிடையாது பாருங்க. நான் கடந்த முறை நான் பேசியிருக்கிறேன் இல்லையா, அலட்சியம். மற்றவர்கள் ஒருவர் பேசுகிற பொழுது, ஒருவர் நமக்கு வந்து நம்மளோடு உறவாடுகிற பொழுது, ஒருவர் நல்லதை நினைக்கிற பொழுது அவர்களை அலட்சியம் பண்ணுவது, அது மனுஷர்களுக்கே தாங்கிறது கஷ்டம் பாருங்க இல்லையா, கஷ்டம். ஒரு முதிர்ந்தவர் ஒரு மூத்தவர்களுக்கு முன்பதாக நின்று நடந்து கொள்வது அலட்சியம் சொன்னா அது கஷ்டம், தாங்க முடியாது.
ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம், தேவன் கடிந்து கொள்ளுகிற பொழுது அதை அலட்சியம் பண்ணுவது.
எனக்கு எல்லாமே தெரியும் பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியும் பாருங்க, நான் எவ்வளவு கண்டிருக்கிறேன், எவ்வளவு பேசியிருக்கிறேன், எவ்வளவு கவனித்திருக்கிறேன், எவ்வளவு பேரை பார்த்திருக்கிறேன் என்று அலட்சியம் பண்ணிக்கொள்வது.
தேவனிடத்தில் இருந்து வாட்டு வருகிற பொழுது ஐயா கேட்டு அதுக்கு மனம் திரும்ப, அது உன் வாழ்வுக்கு ஆசீர்வாதம், என் வாழ்வுக்கு ஆசீர்வாதம்.
போதகத்தை வெறுக்காதீங்க, ஒரு நாள் வேத வார்த்தைகளை தள்ளிவிடாதீங்க. பழையற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எழுதி எல்லாம் கொழுவினாங்க, எழுதி கொண்டு திரிஞ்சாங்க, சுருள்களை கொண்டு திரிஞ்சாங்க இல்லையா. இன்னைக்கு நான் பைபிளை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக கொண்டு திரியறேன், அவன் அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொண்டு திரிஞ்சான் பாருங்க, சுருள் சுருளா வச்சுட்டு திரிஞ்சான் பாருங்க, வாசித்தாங்க எடுத்து இல்லையா, சுத்தி சுத்தி வைத்து வாசித்தாங்க இல்லையா. இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாத்துக்குள்ளயும் பைபிள் இருக்கு பாருங்க, தட்டினா வருது, தட்டினா வருது, தட்டினா வருது. 13வது வசனத்தை வாசிங்கள்.
என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே.
திருப்பி வாசிங்க.
என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே.
என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேன்.
இந்த ரெண்டு காரியம் இருக்கு பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் பாருங்க. அநேகர், நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், அநேகர் போதகத்தையும் ஆலோசனையும் தள்ளிவிட்டு கடைசியிலே கண்ணீரில் நின்றதை நான் அறிவேன்.
சபையின் போதகர் திரும்ப 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 அநேகருக்கு அநேக ஆலோசனை, நான் எனக்கு 2 கிழமைக்கு முதல் இந்த வார்த்தையை நான் வாசித்துட்டு கடந்து போயிட்டேன். அநேகருக்கு ஆலோசனை செய்யாத, சொல்லாத, பேசாத, செய்யாத, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல 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 அதையே செய்து
கடைசியிலே காலங்கள் வழிந்த பொழுது வந்து என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா, பாஸ்டர் நீங்க சொன்னீங்க நாங்க கேட்கல, நாங்க இப்பொழுது இப்படி இருக்கிறோம்,
பிரசங்கங்கள் இப்படி வந்து நாங்க கேட்கல, ஆனா இன்னைக்கு எங்கட வாழ்வு எங்கட சூழ்நிலை இப்படி இருக்கிறது.
தேவன்ல சொல்லுவார்கள் நாகியா சிந்தி அலக்லூக்னு சொல்லி, எல்லாம் பின்னுக்கு நாங்க எல்லாரும் ஞானவான்கள் தான் இல்லையா. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், 60 வயசு 70 வயசுல இருக்கிறோன்னு வந்து சொன்னா நமக்கு அது ஏறாது. ஆனா 60 70 வயசுக்கு நாம வந்தா பிறகு நமக்கு தெரியும், அதுதான் சரி, அதுதான் சொன்னது சரி, ஆனா நான் தான் கேட்காம போயிட்டேன், நான் தான் நடந்து கொள்ளாம போயிட்டேன்.
சபையில இருக்கிறவர்களே, முதியவர்களை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள்,
வயதுக்கு மூத்தவர்களுக்கு முன்பதாக நடக்க தெரியாமல் நடவாதிருங்க. வயதுக்கு மூத்தவர்களை முந்தி கனம் பண்ணுங்க, அது உன் வாழ்வுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதே நேரத்தில் வயதுக்கு மூத்தவர்களை கண்ணீருக்குள்ளும் கவலைக்குள்ளையும் நீ நடத்துவாயா இருந்தால் என் தேவன் நீதியுள்ளவராய் இருக்கிறார், அவர் உன்னை நியாயத்தில் அதை விசாரிப்பார் என்பதையும் மறந்துவிடார்.
இந்த தேசம் நல்லொரு தேசம், வாலிபர்களுக்கு நம்மளை போன்ற ஆக்களுக்கு எல்லாம் கொடுக்கிறது.
இன்னைக்கு என்னை கொண்டு இலங்கையில விட்டீங்கன்னு சொல்லிச்சுனா இலங்கையிலே நமக்கு சரியான கஷ்டம் பாருங்க, எது எடுத்தாலும் யோசிக்கிறோம்.
ஆனா இந்த தேசம் எனக்கு எல்லா வழிகளையும் திறந்து விடுகிறது இல்லையா.
நான் நன்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன் கடந்த நாட்கள், என்ன தெரியுமா, இலங்கையிலே
நமக்கு குடும்ப பலன்கள் சரியான முக்கியம்,
தெரியுமா, குடும்ப பலம் வந்து சரியான முக்கியம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு. இந்த தேசத்துல குடும்ப பலம் முக்கியம் இல்லாமல் போயிட்டு எதையும் செய்யலாம். நான் யோசித்தேன் அப்படி, எனக்கு தெரியாது சரியா புள்ளியான்னு சொல்லி, ஆனால் சிந்தனையில வந்ததே அதை நான் விட்டு விடுகிறேன் இல்லையா. ஏண்டா அங்கே குடும்பத்துல எத்தனை அவ்வளவு பேரோடு இணைந்து இசைந்து பேசி எல்லாம் செய்வார்கள் இல்லையா. இங்க பேசவும் தேவையில்லை, இணையவும் தேவையில்லை, கேட்கவும் தேவையில்லை, எல்லாம் முடிந்தது. ஆமேன். இங்க இந்த வந்தவருக்கும் கடந்த முறை கதைக்கிற பொழுது சொன்ன, இந்த தேசத்துக்கு வருகிறவர்களுக்கு, இங்க வந்து போன அநேகருக்கு நான் சொன்னது என்ன தெரியுமா, இந்த தேசத்துல ரெண்டு வழி இருக்கிறது. ஒன்று ஆசீர்வாதமான வழி, மற்றது நீ கெட்டு போகக்கூடிய ஒரு வழி. இந்த ரெண்டு வழியிலையும் ஒரு வழியை தெரிந்து கொள்ளணும், அது உன்னுடைய பொறுப்பு. இந்த தேசத்துல ஒரு மனுஷன் நல்லாய் வாழலாம், அதே நேரத்திலே தன்னையே கெடுத்துக் கொள்ளலாம். இந்த தேசத்தில் தெரிந்து கொள்றது உன்னுடைய பொறுப்பு. அநேகர் புதுசாக வருகிற பொழுது இல்ல ஜெயமலைக்கு வருகிற பொழுது நான் சொல்லி இருக்கேன், ஏன் செஞ்சு அநேகர் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அநேக பணங்களை செலவழித்து வந்து இந்த தேசத்திலே வாழ தெரியாமல் வாழ்ந்து விடுகிறார்கள். இதுதான் கடிந்து கொள்ளுதல் என்பது. நீ இதை செய்யாதப்பா, இது உனக்கு தகுந்ததல்ல என்று சொன்னால் அநேகருக்கு பிடிக்கிறது இல்லை, அநேகருக்கு அது சரியாக தெரிகிறது.
சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும்
மூன்றாவது வாசிங்க,
என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணி.
இதுவரைக்கும் நாம் நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் 15வது வருஷம் ஆகிறது இல்லையா, அனு சரி நாம ரெண்டு கிழமையிலே கொண்டாட போகிறேன். இந்த 15 வருஷத்திலையும் உங்களுக்கு உங்கள் போதகரை சொன்னது எல்லாவற்றையும் நீங்கள் அப்படியே செய்தீர்களா? மனச்சாட்சிக்குரிய கேள்வி இது, மனச்சாட்சிக்குரிய கேள்வி. நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம், என்ன கேட்டீங்கன்னு சொல்லி நான் அப்படி செய்யலன்னு சொல்லி சொல்லுவேன். போதகர் சொன்னது எல்லாத்தையும் நீ அப்படியே செய்தியா நினைச்சுனா இல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணுகிறனுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. இன்னைக்கு அநேகருக்கு அநேக காரியங்கள் தெரியாது, இன்னைக்கு நாம எவ்வளவு நல்லா இருக்கிறோம்னு சொல்லியும் தெரியாது அநேகர், எனக்கு விவரிக்க தெரியல பரவாயில்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க,
சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய்.
அப்படின்னு செய்ய நினைச்சுன்னா 14வது வசனம், சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும்
கொஞ்சம் குறைய,
கொஞ்சம் குறைய எல்லா தீங்குக்கும் உள்ளானேன் என்று
முறையிடுவாய்.
சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் ஏறத்தாழ எல்லாத்துக்கும் நான் குற்றவாளி ஆனேன் என்று சொல்லி முறையிடுவாய். இப்படிப்பட்ட நாட்கள் நமக்கு வரக்கூடாது, இப்படிப்பட்ட நாட்களை நாம் கடந்து செல்லக்கூடாது. இப்படிப்பட்ட நாட்கள் நமக்கு ஏற்றது கிடையாது, அவைகள் இன்பமானவைகளும் கிடையாது. கடினமான நேரங்கள் அவைகள், கஷ்டமான நேரங்கள் அவைகள். என்ன தெரியுமா, எல்லாம் என் வாழ்க்கையிலே நான் நடந்து கொண்டது பேசினது செயல்பட்டது எல்லாம் தவறாகிவிட்டது. கஷ்டமோ கஷ்டம், முடியவே முடியாது, எழுந்து நடக்கவே கஷ்டம். பாரு, எனக்கு யாராவது ஏதாவது பேசிட்டாங்க ஏதாவது சொல்லிட்டாங்க ஓடி போய் படுத்துருவேன். பாரு, படுத்துட்டு என்ன சொல்லிக்கிறது, எழும்பின உடனே இந்த கவலை எல்லாம் போயிருமனு சொல்லி நினைக்கிறது. அது படுத்து முடியும் வரைக்கும் அந்த கவலையும் என்னோடயே இருக்கும், எழும்பின உடனே திருப்பி தொடங்கிடும். என்னுடைய நினைப்பெல்லாம் என்ன சொல்லிச்சு, நான் எல்லாம் போயிடும், படுத்து நித்திரியான முடிஞ்சு எழும்பின உடனே அது போயிருமனு சொல்லி நினைத்து நான் நடந்து கொள்வது, அது போகவே போகாது. பாருங்க, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா. அடுத்த வசனத்தை வாசிங்க,
உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு.
இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியும் முதல்ல நாம் பார்த்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, தேவன் கடிந்து கொண்டு நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளையும் நமக்கு கொடுக்கிற போதனைகளையும் ஏற்றுக்கொண்டு அதன் வழியிலே நடக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு நீதி செய்வார் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா. நீதிமொழிகள் 12:1 வாசிங்கள், சில வார்த்தைகளை நாம் பார்த்து கடந்து செல்லலாம் இல்லையா. நீதிமொழிகள் 12:1,
புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன்.
திரும்பி வாசிங்க,
புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான்.
புத்திமதிகளை விரும்புகிறவர்களாக வாழுங்கப்பா, புத்திமதிகளை விரும்புங்க. ஒருவர் சொல்லுகிற பொழுது நல்லெண்ணத்தோடு நல்ல காரியத்தை உனக்கு சொல்லுகிற பொழுது அதை கேள், அது உனக்கு நல்லது, அது உன் வாழ்வுக்கு நல்லது, அது உன் குடும்பத்துக்கு நல்லது, அது உன் சந்ததிக்கு நல்லது. அநேகருக்கு சில புத்திமதிகள் இன்றைக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனா நாளைக்கு அது தேவை, அடுத்த நாள் உனக்கு தேவை. அது அதை விரும்பு. புத்திமதிகளை சொல்லுகிற பொழுது அதை கவனி, அதை சிந்தனை கெடு, அது உனக்கு வேண்டும். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவனா? கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறது பாருங்க, வேணாம் வேணாம். சில பேர் நல்ல அமைதியாக இருப்பார்கள், என்னை போன்று நல்லா இருப்பார்கள், பேசாமல் இருப்பார்கள், ஏதாவது சரிவரையில்னு சொன்னா சர்ற நிலம்பி விடுவார்கள். நானும் எப்படிதான் பாருங்க, நல்லா இருக்கிறேன் பாருங்க, நீங்க பாக்குற பொழுது நல்லா இருக்கு பாருங்க, எல்லாம் பேசாம இருக்கிறேன் பாருங்க. ஆனா விரும்பாத காரியம், வேண்டாத காரியம் வந்து என்னை தேடுகிற பொழுது என்னை யாரும் அப்படி பார்த்ததே கிடையாது பாருங்க. ஆண்டவருக்கு சோத்திரம். அப்படியே மரணம் வரைக்கும் பார்க்காதிருங்க, இல்லையா? உங்க மரணம் இல்லை, எம் மரணம் வரைக்கும் காமம் வந்துவிடும் பாருங்க. வேண்டாத காரியங்கள் நம்மளை ஆட்கொண்டு விடும் பாருங்க. என்ன அவர் சொல்ற, அவர் இன்னைக்கு அப்படி சொல்லுது சரியா? ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவர் கதை ஒன்று சொல்லவா? எனக்கு இந்த கதை சொல்ல விருப்பமே இல்லை. ஏன்னா அது என்னை குறித்து இருக்கிற கதை என்று சொல்ல விருப்பம் இல்லை. மற்றவங்க கதை ஈஸியா சொல்லிடலாம், சொல்லி அவங்களே ஏதாவது டச் பண்ணிட்டு போயிடலாம். இது என்ன குறித்த கதை சொல்லிடுறேன் பாருங்க. நான் வேலை செய்யற இடத்துல என் பியூரோவில் நானும் என்ன ரெண்டு பேரும் வேலை செய்யறாங்க. அதுல நான் இந்த மேசையில இப்படி கை வைத்துக் கொண்டு ஒரு போட்டோ வந்து அடிச்சு அந்த போட்டோவை இந்த வாட்ஸ்அப்ல போட்டிருந்தேன். வாட்ஸ்அப்ல போட்டோ போடுறது தெரியும் தானே உங்களுக்கு? தெரியாதுன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் பாருங்க. போட்டோ போட்டிருந்தது, அப்படி போட்டுட்டு நான் இருந்து அதை குறிச்சு ஒன்றும் யோசிக்கல. வேலை தரத்துல வேலை யூனிஃபார்ம் அதோட இருந்து எல்லாம் போட்டு அடிச்சாச்சு. அது இப்படி இருந்ததுக்கு பின்னாடி என்ன ஒரு மேசை இருக்குது, சின்ன மேசைன்னு சொல்லி. அந்த மேசையில என்னோட வேலை செய்யறவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அந்த சீக்ரெட் பத்திரப்படினாலே அவர்கள் அந்த சீக்ரெட் பட்டி அந்த லைட்டர் அதில் வச்சுட்டு அவர்கள் போவார்கள் வருவார்கள் எடுத்துக்கொள்வார்கள். இதை இது நான் இதையே கவனிக்கிறேன். இருந்து இப்படி போட்டோ எடுத்து அது போட்டுட்டேன். நான் நினைக்கிறேன் ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முதலே நடந்தது என்னுடைய மனதில் இன்றைக்கும் பதிஞ்சிருக்குது பாரு. ஒரு 16 வயசு பொடியன் நினைக்கிறேன், அவனோட அந்த நாட்களிலே பழகி கொண்டிருந்த பொடியினால அந்த பொடியன் அந்த அந்த வாட்ஸ்அப் அந்த போட்டோவை நாம திருப்பி எடுக்கலாம், எடுத்துக்கலாம். எடுத்து எனக்கு பின்னிக்கிருந்த அந்த பெட்டியை அப்படியே ரவுண்ட் பண்ணி எல்லாம் மக்கினும் பண்ணலாம் எல்லாம் பண்ணிட்டு அவன் அந்த போட்டோவை எனக்கு திருப்பி அனுப்பினான். நான் எனக்குள்ள கேட்ட என்ன வந்த கேள்வி என்ன தெரியுமா, இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு எனக்கு இந்த போட்டோவை திருப்பி அனுப்புறதுக்கு. எனக்கு முதல்ல வந்தது இன்று வரைக்கும் அந்த கேள்வி எனக்கு, இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு இப்படி ஒரு காரியத்தை எனக்கு திருப்பி அனுப்புவதற்குன்னு சொல்லி. நான் அது யோசிக்கல, மறந்துட்டேன். அப்ப நான் யோசித்தேன், அநேகருடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன தெரியுமா, நானும் என் வீட்டார் மூன்றால் கத்திரி சேவிக்கிறோண்டு இருக்கிறோம், ஆனா வாட்ஸ்அப்புக்குள்ள இருக்கிறவனையே நாம என்ன செய்யறேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். வாட்ஸ்அப்புக்குள்ளாலேயே அவன் பூந்து விளையாடுறான் பாரு. எனக்கு இன்றைக்கும் கேள்வி, இன்றைக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு அவன் எனக்கு இந்த போட்டோ அனுப்பினது, திருப்பி அனுப்பினது. நானே ஏதோ வடிவா நல்ல வடிவான ஒரு போட்டோப்பான்னு சொல்லி போட்டேன். அண்டையில இருந்து வாட்ஸ்அப்ல போட்டோ போடுறதுல வந்தா பாருங்க, ஏன் வீண்பான காரியங்கள் இல்லையா? சஞ்சரமான காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது பாருங்க. அதனால நீங்க போட வேண்டாம்னு சொல்லி நல்லா போட்டுக்கொள்ளுங்க. ஆனா நான் போடவே மாட்டேன் பாருங்க. ஆகையினாலே கடிந்து கொள்ளுதல்.
புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன்.
கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறதுல அவனுடைய ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, அது ஆச்சரியம். சீறி விழுவார்கள் பாருங்க, சீறி விழுவார்கள் பாருங்க. பல காலங்களுக்கு முன்பதாக நீங்க என்ன கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நான் கோபப்பட்டா நான் இதெல்லாம் கதவெல்லாம் அடிச்சு அப்படி பூட்டிட்டு எல்லாம் போவேன். இப்ப எல்லாம் கதவை அடிச்சு போட்டதுக்கு உண்மையிலே டைமே கிடையாது, அடிச்செல்லாம் பூட்டிட்டு போவான் இல்லையா? அது ரியாக்ஷன் என்ன தெரியுமா, அது எங்களுக்கு பிடிக்கல, அது எங்களுக்கு பிடிக்கல இல்லையா? அப்படி எல்லாம் செய்வோம் பாருங்க. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுகிறது, இது மிருக குணத்துக்கு சரி. தேவன் நம்மளை மனுஷராக வல்லவா படைத்தார், அப்புறம் ஏங்க மிருகமாக மாறுறோம்? ஆண்டவர் நம்மளை படைத்தது மனுஷனாக, அது அவர் சாயலாக. ஆண்டவர் கதவை அடித்து விட்டு போனார்ன்னு சொல்லி நான் அவரிடம் வாசிக்கல, ஆனா நாம் அடிக்கடி செய்து கொள்ளோம் இல்லையா, இதெல்லாம் இப்படி இதெல்லாமே நமக்கு பெரிய காரியம் சொல்லிட்டு பெரிய காரியத்தை எப்படி பார்ப்பது? மிருக குணம் அப்படி மாறி நடக்காது. அது தேவ பிள்ளைகளுக்கு, தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகையே கிடையாது, அழகையே கிடையாது. பாரு இல்லையா, நீதிமொழிகள் 9:8 வாசிங்கள். நல்ல ஒரு வார்த்தை அதில் இருக்கிறது, வாசி 9:8.
பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான்.
இந்த வசனத்தை வாசித்து விட்டு யோசித்த ஆண்டவரே, யார் யாரை கடிந்து கொள்வது என்பதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. யாரை கடிந்து கொள்ள வேண்டும் என்பதை கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க இங்க என்ன சொல்ற, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாது. அவன் பரியாசம் பண்ணிக்கொண்டே இருப்பான், பாரு அலட்சியம் பண்ணிக்கொண்டே இருப்பான். நீ நல்லது நினைக்கிறாய், அவன் உன்னை அலட்சியம் பண்ணுவான், அதனால அவனை நீ கடிந்து கொள்ளாது. அடுத்த பந்தி வாசிங்க, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே,
அவன் உன்னை பகைப்பான்.
அவன் உன்னை பகைப்பான்.
ஞானம் உள்ளவனை கடிந்து கொள்,
ஞானம் உள்ளவனை கடிந்து கொள்,
அவன் உன்னை நேசிப்பான்.
அவன் உன்னை நேசிப்பான், அவன் உன்னை நேசிப்பான். நீ கடிந்து கொள்ளுகிறாய் இல்லையா, அவன் உன்னை நேசிப்பான். ஆனா பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாத, அவன் உன்னை இன்னும் பரியாசம் பண்ணிட்டு போயிருவான், என்ன அலட்சியம் பண்ணிட்டு போயிருவான். இன்னைக்கு பலரை கூப்பிட்டு நல் மனதோட, ஐயா இப்படி செய்ய அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சுனா என்ன, ஏதோ நமக்கும் வேலை இல்லாம தெரியுற மாதிரி இல்லையா? ஐயா இது நல்லதில்ல, வேணாம் விட்டுடு, உனக்கு நல்லதில்ல, உன் சந்ததிக்கு நல்லதில்ல, உன் சமுதாயத்துக்கு நல்லதில்ல, உன் சபைக்கு நல்லதில்ல, விடு, அலட்சியம் பண்ணி விடுகிற. ஒரு மனுஷனை முகமுகமாய் அலட்சியம் பண்ணுகிறது போல ஒரு 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 காரியம் இருக்க, நான் நம்புறேன், எனக்கு தெரியாது, நான் நம்புறேன் அப்படி இருக்க. ஒரு மனுஷனை நேரம் அலட்சியம் பண்ணுவது. 29:1 வாசிங்கள். கடினமான வார்த்தைகள் அங்க, ஆனா ஏற்றுக்கொள்ளுங்க இல்லையா, வாசிங்க. 29.
அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான்.
திருப்பி வாசிங்க.
அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான்.
அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் சொல்லி நம்ம அடிக்கடி 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 கடினப்படு, அடிக்கடி அடிக்கடி கடிந்து கொள்ளுகிறது கேட்கறதே கிடையாது. பாரு வேதம் சொல்லுகிறது, அவன் நல்லா இருக்க முடியாது, அடிக்கடி கடிந்து கொள்ளுகிறோம், வேணா விடு, வேணா விடு, இல்ல. இந்த வார்த்தைகளை வாசித்த பொழுது எனக்கு ஆச்சரியம். பாருங்க சில வார்த்தைகளை வாசித்த பொழுது பின்னுக்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்கு, ஆனா நாம செய்கிறத பார்த்தா அவருக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. அடிக்கடி ஆண்டவர் திரும்ப 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 திரும்ப, நான் தான் யோசித்தேன் இன்னைக்கு வருகிற பொழுது யோசித்தேன், ஆண்டவர் ஆதியாமத்திலிருந்து இன்று வரைக்கும் கீழ்ப்படுதலை குறித்து பிரசங்கிக்கிறார், ஆதியாமத்திலிருந்து இன்று வரைக்கும் அன்பை குறித்து பிரசங்கிக்கிறார். அடிக்கடி திரும்ப 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 போதித்தும் நாம பிடரிய என்ன செய்யறோம், கடினப்படுத்திக் கொண்டிருக்கோம். அன்பை குறித்து, மன்னிப்பை குறித்து, இதை குறித்து எல்லாம் பிரசங்க நின்று போயிட்டா இல்ல, அன்று வரைக்கும் அண்டுல இருந்து இன்று வரைக்கும் எத்தனை ஆயிரம் பிரசங்கம் பிரசங்கம் பற்றப்பட்டிருக்குமோ எனக்கு தெரியாது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டம் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடிதிலே நாசமடைவான். அடிக்கடி சில பேர் பாத்தீங்கன்னா தங்கள் பிள்ளைகளை கடிந்து கொண்டு கடைசியை பார்த்தா வேணாண்டு கையை விட்டுருவான், நீ சரிப்பட்டு வராது, என்னவாவது செய்யட்டு, ஏதாவது செய்யட்டுக்குன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனா தாய் தகப்பன் அவங்க தொடர்ந்து 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 கடிந்து கொண்டே இருப்பாங்க. பாரு அவங்க அதுல சோர்ந்து போவதே இல்லை. ஏன் தெரியுமா, அந்த புள்ள நல்லா இருக்கணும், நாளைக்கு அந்த புள்ள நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்ல ஒரு சந்ததிக்கு ஆளாக வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், கடிந்து கொள்ளுகிறார்கள். ஆனா சில புள்ள கேட்காது, அப்படியே கொஞ்சத்துல நின்றோம், கொஞ்சத்தோட அப்படியே நின்ற, கேட்கவே கேட்காது. 27:5 வாசிங்கள். 27:5 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது, வாசிங்க. 27:5
மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது.
திருப்பி வாசிங்க.
மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது.
மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல்
நல்லது.
நல்லது. அநேகர் சிநேகிதத்தை காப்பாற்றிக் கொள்வார்கள். சிநேகிதம் எந்த விலை கொடுத்தாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் நாங்கள் இல்லையா? எப்படியாவது சிநேகிதம் உடைஞ்சு போயிருக்க கூடாது. என்ன நடந்தாலும் நடக்கட்டுக்கு வேணா சிநேகிதம் உடையக்கூடாது இல்லையா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடைந்து போகக்கூடாது என்று நினைக்கிறது தான் நாங்க பாருங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? திருப்பி வாசிங்க. மறைவான சிநேகிதம், இது மறைவான சிநேகிதம் பாருங்க. அவனை நான் கடிந்து கொண்டால் சிநேகிதம் உடைந்து விடும். அதனால என்ன செய்கிறோம்? கடிந்து கொள்ள மாட்டோம். அதுக்கு பெயர் மறைவான சிநேகிதமா. திருப்பி வாசிங்க. அதை
மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது.
வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லதப்பா. நல்லது. நல்லது. ஏன்? அது ஒரே நாள்ல அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் நன்மை உண்டாகும். அதனால அவனும் தெரிந்து கொள்ளலாம், சரியாக வாழ்ந்து கொள்ளலாம். அதை விட நாம் மறைவான ஒரு சிநேகிதத்திலே நம்முடைய சிநேகிதத்தை கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு எத்தனை சிநேகிதங்கள் போலியில் இருக்கும் எனக்கு தெரியாது. ஏன்? முகத்துக்கா வேண்டி சில சிநேகிதங்கள், அது கண்ண நாளைக்கு நின்று பிடிக்காது. அது கண்ணனால அது உடைந்து விடும் சீக்கிரத்தில் இல்லையா? ஆனால் இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆறாவது வசனத்தை வாசிங்க.
சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ருவிடும் முத்தங்களும் வஞ்சனை உள்ளவைகள்.
இந்த முத்தம் என்று சொன்ன யூதாஸ்கரியத்தை தான் எனக்கு ஞாபகம் வந்தது பாருங்க. சிநேகிதன் அடிக்கும் அடிகள், சிநேகிதன் கடிந்து கொண்டால் அது உண்மையானது. ஒரு சிநேகிதி கடிந்து கொண்டால் அது உண்மையானது. உங்களை அன்பு கூறுகிறவர்கள், உங்களை கவனம் செலுத்துகிறவர்கள் வந்து உங்களை கடிந்து கொண்டால் அதுல உண்மை இருக்கு. விளங்குற? மறைவான சிநேகிதம் அது கடிந்து கொள்ளப்படாது. பேசாம இருப்போம் இல்லையா? பரவாயில்லை, பரவாயில்லை. சிநேகிதம் உடையக்கூடாது. நம்முடைய நட்பு உடைந்து போகக்கூடாது. எத்தனை வருஷம் பார்த்தா சின்ன காரியத்துல நட்புகள் உடைந்து விடும். திரும்பவும் சொல்றேன், நல்ல உறவுகளை காத்துக் கொள்ளுங்கள், நல்ல நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோசனமாக இருக்கு. ஏனோ தானோன்னு சொல்லி நாம் நடந்து விடாதபடிக்கு நல்ல உறவுகள் காலங்காலமாக காத்துக்கொள்வது சரியான கஷ்டம், சரியான கஷ்டம். நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்வுக்கு நல்ல உறவுகள் முக்கியம். நல்ல உறவுகள் சொன்னா நான் நல்ல உறவுகளை குறித்து பேசுறேன் இல்லையா? எனக்கு நான் அடிக்கடி என்னுடைய நண்பனை குறித்து உங்களோட பேசுகிறது இல்லையா? இருக்கு. நல்ல சண்டை பிடிப்போம், டெலிபோன் எடுத்து வச்சு சண்டை, சனல் சண்டை நடக்கும். ரெண்டு பேர் சொரக்கட்டு டெலிபோனை வைப்போம். அடுத்த நாள் ஒன்று அவன் எடுப்பான், இல்லாட்டி நான் எடுப்பேன். நான் எடுக்கிறதே இல்லை. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, நாம நம்மளை கொடுக்கறது விரும்புறது இல்லை. அவன் எடுப்பான், அடுத்து என்னடா இல்லையா பேச. அதோட நேற்று சண்டை பிடிச்சோம்னா அதை குறித்து கிடைக்க மாட்டோம். காய்ச்சல் திருப்பி சண்டை வந்துடும் பாருங்க. நல்ல சிநேகிதம் அவருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 14 வயசுலேருந்து எனக்கு தெரியும். ஓகே இல்லையா? நல்ல சிநேகிதம் நமக்கு தேவை. நல்ல வாலிபர்கள் ஜோதிகள் இருக்க இங்க எல்லாம் வழியில் இருக்கா பரவாயில்ல. இருந்தா நல்ல சிநேகிதத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அல்லாவிட்டா சேர்த்துக் கொள்ளுங்கள். அது நமக்கு அவசியமான. முகத்துக்கு சிநேகிதங்களை தேடி விடாதீங்க இல்லையா? முகத்துக்கு தேடிங்கன்னா அது கொஞ்ச நாளைக்கு தான் போயிடும். சில பேர் மற்றவர்களுக்கு முன்பதாக நல்லா இருக்க நல்லா கரைசி காட்டிட்டு இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வாழ்க்கை என்பது நிஜமானது, அது இந்த பிலிம் கிடையாது இல்லையா? அநேகர் அதை நினைத்து தான் நாம் நடந்து கொள்ளுகிறோம் இல்லையா? இந்த சினிமாவுகள்லே இதுல வர்றோம், அதைத்தான் நாம் நினைத்துக்கிறோம். இதுதான் லைஃப் சொல்லி அநேகர் நினைத்துக் கொள்ளுகிறார். அநேகருக்கு வாழ்க்கையுடைய மறுபக்கம் அறியாததன் நிமித்தம் தான் அப்படி சொல்லுகிறார்கள். வாழ்க்கை என்பது லேசானது கிடையாது. சா, அது ஆண்டவர்களாலே உருவாக்கப்பட்டது, அதனாலே அது செயல்படுத்தப்பட வேண்டியது உண்டாகும். அதனுடைய ஆகையினாலே சிநேகிதன் அடிக்கும் அடிகள் அவைகள் உண்மையானவைகள். கடிந்து கொண்ட அதுல உண்மை இருக்கு. உண்மையில் ஒரு சிநேகிதன் கடிந்து கொள்றான், அதுல உண்மை இருக்குது, அதுல நல்லெண்ணம் இருக்குது. அதை நான் மறந்துட்டு சொல்லியிருந்தேன் பாருங்க. ஒரு மனுஷனை நாம் கடிந்து கொள்ளுகிறோம் சொன்னா அது நல்லெண்ணத்தோடு செய்யப்பட வேண்டியது உண்டா? அவன் கடிந்து கொள்றான், இவன் சொல்றான்றதுக்கான நல்ல எண்ணம் நம்முடைய இல்லை. ஆண்டவருக்கு நம்முடைய எண்ணம் தான் முக்கியம். எண்ணத்தோட ஏன் தான் இதை செய்ய விரும்புறேன்? அவரை கூப்பிட்டு அண்ணன் நீங்க இப்படி செய்யாதீங்க, இது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு ஏன் செய்ய விரும்புறேன்? அந்த மனுஷன் நல்லா இருக்கணும் என்ற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அது இல்லையோ நீ அதை செய்யாத. யோசனம் இல்லை என்று அவர் பார்த்துக் கொண்டு இருக்கிறார். தேவன் பார்த்துக் கொண்டு இருக்கிறார். நான்வர் அதை பார்த்துக் கொண்டு இருக்கிறார். நல்லெண்ணத்தோடு அதில் செயல்படுங்க. சங்கீதம் 141:5 வாசிங்க. வாசிங்க, நல்ல ஒரு வாசனை இல்லையா?
நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய போல் இருக்கும். என் தலை அதை
பாருங்க, நீதிமான் நம்மளை குட்டி கடிந்து கொள்ளுகிற பொழுது நமக்கு எண்ணியாக இருந்த ஒரு சந்தர்ப்பம் சொல்லுங்கப்பா. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது, நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கிறது. அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கிறது. அவன் தயவாய் குட்டட்டு, அப்படி செய்யாத, இது உனக்கு நல்லதில்லை, இது உனக்கு ஏற்றதில்லப்பா, இதை விட்டுடு என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிறது. அது எனக்கு எண்ணெயை போல் இருக்கிறது. அம்மையா, இத்தனை வருஷம் வாழ்க்கையிலே நம்ம இடத்துல வந்து யாராவது இல்லாமட்டா எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, நீங்க இது செய்யறது நல்லதில்லை, இது நல்லொரு காரியம் இல்ல, அல்லாவிட்டா இதை நீங்க தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க தெரியுமா? நம்மளோட வாழ்க்கையில அப்படி ஒருத்தரும் வந்து நம்மளை பார்த்து சொன்னதில்ல, பாருங்க இங்க பாருங்க, நீங்க இப்படி செய்யாதீங்க தம்பி, உங்களோட வாழ்க்கைக்கு இது நல்லதில்ல, வளர்ந்து வருகிற நாட்கள்ல, எழுந்து நடக்கிற நாட்கள்ல, முதிர்ந்த நாட்கள்ல இது நல்லதில்ல, இது ஆகாதது, இதை விட்டுடுங்கன்னு சொல்லி ஒருத்தரும் சொன்னது கிடையாது. ஆனா நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம் பாருங்க, நமக்குண்டு தேவன் ஊழியக்காரர்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா, நமக்குண்டு பிரசங்கப்படப்படுகிறது இல்லையா, வேத வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அதனாலே நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டு. உலகம் என்ன தெரியுமா சொல்லுது, உலகம் என்ன தெரியுமா சொல்லுது, குட்டு பண்ணாலும் எனக்கு தான் எல்லாம் தெரியுது, உங்களுக்கு ஒன்றுமே தெரியுதுல்ல, குட்டு பண்ணாலும் மோதிர கையால குட்டு பண்ணணுமா? ஆனா இங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டு, அது எனக்கு எண்ணியாக இருக்கிறது. உலகம் சொன்ன மாதிரி குட்டினா நான் குட்டவே முடியாது, ஆனா வேதம் சொல்றது மாதிரி குட்டினா ஆண்டவருடைய கிருபை எனக்கு இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. ஆகையினாலே கடிந்து கொள்ளுதலே அசட்டையா எண்ணாதீங்க, எண்ணாதீங்கப்பா, அது எனக்கு நல்லது, என் வாழ்வுக்கு நல்லது, அது என் வாழ்வுக்கு பிரயோசனமானது என்று ஏராளமான வசனங்கள் இருக்கிறது பாருங்க. ஒரு வசனத்தை வாசிங்க, 15-12 வாசிங்கள். பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுதல் நேசியான், ஞானவான் கடிந்து கொள்ளுதலே. அது வாசிங்க திருப்பி, 15-12 வாசிங்கள்.
பரிகாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனே நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான்.
திருப்பி வாசிங்க.
பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனே நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான்.
ஞானவான்களிடத்துல போகவும் மாட்டான். யாரு பரியாசக்காரன்? சங்கீதம் என்ன சொல்றது, பரியாசக்காரர் உட்காரத்தில் பாவிகளுக்கு இராது என்றே சொல்லப்படுது இல்லையா. இந்த பரியாசக்காரரை குறித்து நான் பிரசங்கிச்சிருக்கிறேன், ஒரு சின்ன சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிஞ்சிருந்த. பரியாசக்காரர் இடத்துல இருக்காதுங்க தயவு செய்து, ஏனச்சுன்னா அது ஒரு நல்லொரு குணாதிசயம் கிடையாது. மற்றவர்களை பரியாசப்படுத்துவது, மற்றவர்களை ஏழித்தனமாக எண்ணுவது, மற்றவர்களை கீழ்த்தனமாக நடத்துவது, மற்றவர்களை அசட்டை பண்ணுவது தேவ பார்வைக்கும் மனுஷருடைய பார்வைக்கும் அது நல்லதல்ல. ஆகையினால அப்படிப்பட்டவர்களோட வரவே வேணாம் நமக்கு. ஏன் தெரியுமா, அது தகுந்ததல்ல. அவன் நீதிமான்களை போக மாட்டானா, அவன் நல்லவர்களை தேடியும் போக மாட்டான். அசட்டையே பண்ணி கொண்டு இருக்க வேண்டியதுதான், மற்றவர்களை பார்த்து அசட்டை பண்ணிக்கொண்டே, அசட்டை பண்ணிக்கொண்டே, அசட்டை பண்ணிக்கொண்டே, அது உனக்கு நல்லதில்லப்பா. அதனால மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆகையினாலே நீதிமொழிகள் 3:18 வாசிங்கள், நாங்கள் இதோடு முடிச்சிடறோம். நீதிமொழிகள் 3:11.
என் மகனே, நீ கர்த்தருடைய சுற்றியே அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே.
திருப்பி வாசிங்க.
என் மகனே, நீ கர்த்தருடைய சுற்றியை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே.
என் மகனே, நீ கர்த்தருடைய சுற்றி அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாது. இன்னைக்கு நம்ம சோர்ந்து போயிடுறோம் பாருங்க, கடிந்து கொள்ளப்படுகிற பொழுது, விருப்பம் இல்லாத காரியங்கள் வருகிற பொழுது, விருப்பம் இல்லாத வார்த்தைகள் நமக்கு வருகிற பொழுது, நாம எதிர்பாராதது நமக்கு கொடுக்கப்படுகிற பொழுது நாம் என்ன செய்து விடுகிறோம், சோர்ந்து போயிடுறோம். மனுஷீகம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், அதை மறந்துடாது. உங்க தாய், உங்களுடைய தகப்பன் எல்லாம் உங்களை நேசிக்கிறபடினாலதான் உங்களை பேசினாங்க. உங்களுக்கு இலங்கையிலிருந்து வளர்ந்த அடியெல்லாம் விழுந்துச்சு. இங்குதான் அடியெல்லாம் இல்லை, அடிக்கிறதே கிடையாது இல்லையா. பிள்ளைகள் விரட்டுறதோடு முடிஞ்சினு இல்லையா. இலங்கையில அடியெல்லாம் வேண்டி எல்லாம் வந்திருக்கோம் இல்லையா. ஏன் தெரியுமா, அவங்க உங்களை நேசித்தபடியினால இல்லையா. இன்றைக்கு சில பேருக்கு அம்மா அடிச்சது இன்றைக்கு ஞாபகத்தில் இருக்கு, அப்பா அடிச்சது இன்றைக்கு ஞாபகத்தில், அதை வச்சே கனவு கண்டுட்டு இருக்காங்க. அடிச்சாங்க அடிச்சாங்க அடிச்சாங்க. உன்னை நேசிக்கிறபடியினால் அவங்க அப்படி செய்தாங்க. உன்னை அன்பு கூறப்படினா ஓகே, வேற விதத்திலையும் அன்பு கூற முடியும். இதுக்கும் நம்ம தேசத்தினுடைய ஒரு ஒழுங்குமுறை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது இல்லையா. ஆகையினாலே அந்த வசனத்தை வாசிங்க திருப்பி.
என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சியை அற்பமாக எண்ணாதே.
என் மகனே, கர்த்தருடைய சிட்சியை நீ அற்பமாக எண்ணாதப்பா.
அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே.
அவர் கடிந்து கொள்ளுகிற பொழுது நீ
சோர்ந்து
சோர்ந்து போகாதே. ஆகையினாலே இந்த வேளையிலே எல்லாரும் எழுந்திருப்போமா தேவனுடைய சமூகத்திலே? ஹாலலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.